அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. உவ சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் திருமதி உமா ஜெயராஜ், பண்டாரவளை கிரேக் தமிழ் மகாவித்யாலயத்தின் இந்து சமய ஆசிரியை. இன்றைய தினம் தரம் 11 சைவநெறி பாடத்தில் 20 பாட அழகான நாட்டார் வழிபாடு. தரம் 11 சைவநெறி பாடத்தின் 20 பாட அழகான நாட்டார் வழிபாடு எனும் பாடம் தொடர்பாகவே நாம் இன்று கற்கவிருக்கின்றோம். நாட்டார் வழிபாடு எனும் தலைப்பினை கேட்கும் பொழுதே மாணவர்களுக்கு ஞாபகம் வரலாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் நீங்கள் கற்றவை. தரம் 6 தொடக்கம் 10 வரை நாட்டார் வழிபாடு எனும் தலைப்பில் நாங்கள் பல விடயங்களை கற்றுள்ளோம். எமது வழிபாட்டு முறைகள் 2 காணப்படுவதும், நாட்டார் வழிபாடு என்றால் என்னவென்பதும், நாட்டார் வழிபாட்டின் பொது பண்புகள், நாட்டார் தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறைகள், அமைந்துள்ள ஆலயங்கள், தற்கால நடைமுறை என்பன தொடர்பான பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். மேலதிகமான சில விடயங்களையே நாம் இன்று கற்கவிருக்கின்றோம். இந்து சமய வழிபாட்டு முறைகள் ஆகமம் சார் வழிபாடு, ஆகமம் சாரா வழிபாடு என இரு வகையானதாக காணப்படுகின்றது. இந்து சமய வழிபாட்டு முறைகள் ஆகமம் சார் வழிபாடு, ஆகமம் சாரா வழிபாடு என இரு வகையானதாக காணப்படுகின்றது. ஆகமம் கூறும் விதிக்கமைய நடாத்தப்படும் கிரியைகளை கொண்டது ஆகமம் சார் வழிபாடு ஆகும். ஆகமம் எனும் சொல் நாங்கள் நன்கு அறிந்த ஒன்று. ஆலயத்தை எவ்வாறு அமைக்கலாம், ஆலயத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எவ்வாறு நிகழ வேண்டும் என விரிவாகவும் தெளிவாகவும் விளக்குவனவே ஆகமங்கள். அவ் ஆகமங்களில் குறிப்பிட்டவாறு ஆலயங்களை அமைத்து ஆகமங்களில் குறிப்பிட்ட விதிக்கமைய கிரியைகளை நடாத்தும் முறையே ஆகமம் சார் வழிபாடு. ஆகமத்தில் குறிப்பிட்ட விதிக்கமைய இவ்வழிபாடுகள் நிகழ்த்தப்படுவதால் இவ்வழிபாடுகள் ஒரே தன்மையானதாக, ஒரே மாதிரியானதாக காணப்படும். ஆனால் மாணவர்களே, ஆகமம் சாரா வழிபாடு அவ்வாறு இல்லை. ஆகமம் சாரா வழிபாட்டில் இவ்வாறுதான் வழிபட வேண்டும் என்று எழுத்தால் எழுதப்பட்ட நியதிகள் எதுவும் இல்லை. ஆகம விதிகளுக்கு அப்பால் பட்டு சடங்குகளை அடிப்படையாக கொண்டு நடாத்தப்படுவதே ஆகமம் சாரா வழிபாடாகும். ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு சடங்குகளை அடிப்படையாக கொண்டு நடாத்தப்படுவதே ஆகமம் சாரா வழிபாடாகும். குறிப்பிட்ட நியதிகள் எதுவும் காணப்படாமையினால் தெய்வத்திற்கு தெய்வம், பிரதேசத்திற்கு பிரதேசம் இவ்வழிபாட்டு முறைகள் வேறுபட்டு அமைகின்றன. எம் முன்னோர்களால் வழிபடப்பட்டு வந்த முறைகள் செவிவழி செய்தியாக வந்து தற்பொழுதும் எம்மால் பின்பற்றப்படுகின்றது. இவ் ஆகமம் சாராத வழிபாட்டினையே நாட்டார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு, ஊர் தெய்வ வழிபாடு என பல பெயர்களால் அழைக்கின்றோம். எனவே மாணவர்களே, ஆகமம் சாரா வழிபாட்டின் மறுபெயர்களாவன நாட்டார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு, ஊர் தெய்வ வழிபாடு என்பனவாகும். நாட்டார் வழிபாட்டில் பல்வேறு வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அவற்றுக்கிடையே சில ஒற்றுமைகளும் நிலவுகின்றன. பொதுவாக நாட்டார் வழிபாடு நித்திய வழிபாடு அற்றது. நித்திய வழிபாடு என்பது தினமும் நிகழும் வழிபாடு. நாட்டார் ஆலயங்களில் தினமும் வழிபாடுகள் நிகழ்த்தப்படுவதில்லை. குறிப்பிட்ட ஒரு நாளில் மாத்திரமே வழிபாடு நிகழ்த்தப்படுவதை நாம் காணலாம். அடுத்ததாக ஒரு குடும்பம், ஒரு குலம், ஒரு ஊர் என மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். நாட்டார் தெய்வத்தை வழிபடுவது ஒரு குடும்பமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட குலமாக அல்லது குறிப்பிட்ட ஒரு ஊர் மக்களாக காணப்படுவர். நாட்டார் வழிபாட்டில் பலியிடுதல் பிரதானமானதாக காணப்படுகின்றது. பக்தி, நம்பிக்கை என்ற இரு விடயங்களின் அடிப்படையிலேயே நாட்டார் தெய்வ வழிபாடானது அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. நாம் எமது நம்பிக்கையின் அடிப்படையில் நாட்டார் தெய்வங்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கமாக காணப்படுகின்றது. அந்நேர்த்திக்கடன் செலுத்துவதில் ஒரு முக்கிய அம்சமாக பலியிடுதலை மரபாக கொண்டுள்ளனர். இவ்வாறு வழிபடப்படும் தெய்வங்களை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். நாட்டார் ஆண் தெய்வங்கள், நாட்டார் பெண் தெய்வங்கள். நாட்டார் ஆண் தெய்வங்கள், நாட்டார் பெண் தெய்வங்கள். வைரவர், நாகதம்பிரான், இளைய தம்பிரான், அண்ணமார், வதனமார், ஐயனார், கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், மாடசாமி, கந்தமுத்தன், ரோதை முனி என நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். இந்நாட்டார் தெய்வங்களில் மலையகத்தில் அதிகளவாக வணங்கப்படுபவர்களாக கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், கந்தமுத்தன், மாடசாமி, ரோதை முனி ஆகிய தெய்வங்கள் காணப்படுகின்றன. நாட்டார் பெண் தெய்வங்களாக கண்ணகியம்மன், திரௌபதியம்மன், சீதையம்மன், நாச்சிமார், மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன் ஆகியோரை குறிப்பிடலாம். மலையகத்தில் அதிகளவில் வழிபடப்படும் நாட்டார் பெண் தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன் ஆகியோர் ஆவர். தரம் 10 நாட்டார் பெண் தெய்வமான திரௌபதியம்மன் தொடர்பாகவும் நாட்டார் ஆண் தெய்வம் தொடர்பான வைரவர் தொடர்பாகவும் நாம் கற்றுள்ளோம். இன்றைய தினம் தரம் 11 பாட அலகில் நாம் கற்கவிருப்பது நாட்டார் பெண் தெய்வமான கண்ணகியம்மன் தொடர்பாகவும் நாட்டார் ஆண் தெய்வமான நாகத்தம்பிரான் தொடர்பாகவும் ஆகும். அதற்கு முன்பதாக மாணவர்களே, இப்பாட அலகினில் எவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வினவப்படும், எவ்வாறு நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் முகமாக இன்றைய தினமும் கடந்த கால வினாத்தாள்களில் வினவப்பட்ட சில வினாக்களை நாங்கள் பார்ப்போம். வினாக்களை குறித்து கொண்ட பின் பாடத்திற்கு செல்வோம். 2020 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் வினாவப்பட்டது பல்தேர்வு வினாக்களில் ஒன்று, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என கூறும் நூல். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என கூறும் நூல். முதலாவது விடை மணிமேகலை. 2 திருவாசகம். 3 திருமந்திரம். 4 சிலப்பதிகாரம். மணிமேகலை, திருவாசகம், திருமந்திரம், சிலப்பதிகாரம். அடுத்ததாக 2020 பகுதி 2 10 புள்ளிகளுக்குரிய வினாக்கள் 3 உங்களுக்கு வினவப்பட்டிருந்தது. அதில் 2-3 வினாக்கள் தரம் 10 அடிப்படையாக கொண்டவை. முதலாவது வினா பொதுவானது. அவ்வினாவையும் நாம் குறித்துக் கொள்வோம். சடங்கு என்ற சொல்லின் பொருளினை சுருக்கமாக எடுத்து கூறுக. சடங்கு என்ற சொல்லின் பொருளினை சுருக்கமாக எடுத்து கூறுக. அடுத்ததாக 2016 வினவப்பட்ட வினா, கண்ணகி அம்மனை குளிர்விக்கும் முகமாக பாடப்படும் பாடல். கண்ணகி அம்மனை குளிர்விக்கும் முகமாக பாடப்படும் பாடல். கண்ணகி அம்மன் பள்ளுப்பாடல், சிலம்பு கூறல், திருக்குளிர்த்தி அம்மானை பாடல், கண்ணகியம்மன் வழிநடை சிந்து. கண்ணகியம்மனை குளிர்விக்கும் முகமாக பாடப்படும் பாடல் கண்ணகியம்மன் பள்ளுப்பாடல், சிலம்புக்கூறல், திருக்குளிர்த்தி அம்மானை பாடல், கண்ணகி அம்மன் வழிநடை சிந்து. மேற்கூறிய மூன்று வினாக்களையும் மாணவர்கள் குறித்து வைத்திருப்பீர்கள். பாடத்தின் இடையில் இம்மூன்று வினாக்களுக்குமான விடைகளையும் நாம் பார்த்து கொள்ளலாம். சடங்கு எனும் சொல்லுக்கு செயல் என பொருள் கூறப்படுகின்றது. சடங்கு எனும் சொல்லுக்கு செயல் என பொருள் கூறப்படுகின்றது. சிறு தெய்வங்களுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தியோடு ஆற்றப்படும் செயல்கள் எல்லாமே சடங்குகள் எனப்படுகின்றன. ஆகமம் சாராத வழிபாட்டு சடங்குகள் இலங்கை, இந்தியா உட்பட இந்துக்கள் பாரம்பரியமாக வாழும் எல்லா இடங்களிலுமே காணப்படுகின்றன. நாட்டார் வழிபாட்டின் உயிர் நாடியாக காணப்படுவது இந்த சடங்குகளே ஆகும். இவை எளிமையான நடைமுறைகளையும் பாரம்பரிய பண்பாடுகளையும் கொண்டதாக காணப்படும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், சாத்தியமா என யோசிப்பீர்கள். மனிதன் எப்பொழுது தெய்வமாகலாம்? சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத செயற்கரிய செயல்களை செய்யும் பொழுது மனிதனும் தெய்வமாகலாம். அவ்வாறு தெய்வமானவர்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு வினா எழுந்தால் நிச்சயமாக இருக்கின்றார்கள் என நாம் பதிலளிக்க முடியும். எம்மத்தியில் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து செயற்கரிய செயல்களை செய்து இன்று எங்களால் தெய்வமாக வழிபடப்படுபவர்களே நாட்டார் தெய்வங்கள். அவ்வகையில் சாதாரண மானிடப் பெண்ணாக பிறந்து தனது செயற்கரிய செயலால் தெய்வமான கண்ணகியம்மன் தொடர்பாகவே நாம் இன்று கற்கவிருக்கின்றோம். கண்ணகி எனும் மானிடப்பெண் தெய்வமான வரலாற்றை கூறும் நூல் சிலப்பதிகாரம். கண்ணகி எனும் மானிடப்பெண் தெய்வமான வரலாற்றினை கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் வலியுறுத்த முனைந்த உண்மைகளில் பிரதானமானது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பதாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். சிலப்பதிகாரத்தின் காவிய நாயகியான கண்ணகி இந்தியாவின் பூம்பு எனும் காவிரி பூம்பட்டினத்தில் சாதாரண வணிக குலத்தில் மகளாக உரித்தவள். கோவலன் எனும் வணிகனை திருமணம் முடித்தாள். கண்ணகி கோவலனுடன் வாழ்ந்து வரும் காலத்தில் இந்திர விழா காண சென்றபோது அங்கு ஆடல் மாதான மாதவி நடனமாடிக்கொண்டிருக்கின்றாள். மாதவியிடம் மயங்கிய கோவலன் அவளிடம் தஞ்சம் புக கண்ணகி தன் கணவனை நினைத்து வாழ்ந்து வருகின்றான். சிறிது காலத்தின் பின் மாதவியுடன் ஏற்பட்ட முரண்பாட்டினால் மீண்டும் தன் மனைவியான கண்ணகியுடன் வந்து இணைகின்றான் கோவலன். பின்பு அந்நாட்டின் நின்றும் நீங்கி பாண்டிய நாட்டிற்கு இருவரும் செல்கின்றனர். கோவலனுக்கு தெரிந்த தொழில் வாணிகம் செய்வது அல்லவா? தற்பொழுது வாணிகம் செய்வதற்கு எந்த பொருளும் கோவலனிடம் காணப்படவில்லை. அதனால் தன் கால் சிலம்புகளில் ஒன்றை கலற்றி கொடுக்கிறாள் கண்ணகி. அதனை விற்று அதன் மூலம் பெறும் பணத்தை கொண்டு வாணிகம் செய்து பொருளீட்டலாம் எனும் நம்பிக்கையுடன் கோவலன் செல்கின்றான். அங்கு பாண்டிய மன்னனின் தவறான தீர்ப்பினால் அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு கொல்லப்படுகின்றான் கோவலன். தவறேதும் செய்யாது தன் கணவன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகி பொங்கி எழுகிறாள். தவறு செய்தது மன்னனாயிருந்தாலும் தவறு தண்டிக்கப்பட வேண்டும் என வீர மங்கையாக தனித்து நின்று ஒற்றைக்கால் சிலம்புடன் பாண்டிய மன்னனின் அரசவையில் நீதி கேட்டு நிற்கின்றாள். தன் கணவனின் குற்றமற்ற தன்மையையும் நிரூபிக்கின்றாள். தவறான தீர்ப்பினை வழங்கிய காரணத்தினால் பாண்டிய மன்னன் தன் மனைவியுடன் உயிர் நீக்கின்றான். அப்பொழுதும் தன் சினம் தணியாத கண்ணகி மதுரை நகரையே எரிக்கின்றாள். நீதியை நிலைநாட்டி மதுரை நகரத்தையே அழித்த பின் தனது சினம் சற்றும் தணியாதவளாய் இலங்கையின் ஜம்புகோளத்துறையில் வந்திறங்கி வட இலங்கையில் அங்கனாமிக்கடவை வற்றாப்பளை முதலான பல இடங்களில் தங்கியிருந்து பிறகு கிழக்கிழங்கையான மட்டக்களப்பு பிரதேசத்திற்கும் சென்று அங்கு பல இடங்களில் தங்கி நின்று தன் கோபத்தை தணித்துக் கொண்டாள் என்று பல நூல்களில் குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு கண்ணகி தங்கி இருந்த இடங்களே தற்பொழுது பிரசித்தி பெற்ற கண்ணகியம்மன் கோயில்களாக திகழ்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கண்ணகியம்மன் வழிபாட்டினை இலங்கையில் அறிமுகப்படுத்தியவன் கஜபாகு மன்னன் ஆவான். கண்ணகி வழிபாட்டினை இலங்கைக்கு அறிமுகப்படுத்திய மன்னன் கஜபாகு மன்னன். கஜபாகு மன்னனால் கண்ணகி வழிபாடு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக சிலப்பதிகாரம் கூறுகின்றது. அது மட்டுமல்லாது பிற்காலத்து நாட்டார் மரபுகள் கண்ணகி இலங்கைக்கு வந்ததாக எடுத்துரைக்கின்றன. இலங்கையில் இந்துக்களால் மட்டுமன்றி பௌத்தர்களாலும் வழிபடப்படும் சிறப்பு வாய்ந்தவளாக கண்ணகியம்மன் விளங்குகின்றார். இந்துக்கள் கண்ணகியம்மன் என பராசக்தி அம்மனின் அவதாரமாகவே வழிபடுகின்றனர். அதேபோன்று பௌத்தர்கள் பத்தினி தெய்யோ என மிகுந்த நம்பிக்கையோடும் பயபக்தியோடும் வழிபடுவதை காணக்கூடியதாயுள்ளது. கண்ணகியம்மனின் வரலாற்றை எடுத்துரைப்பதாக கண்ணகி வழக்குரை, சிலம்பு கூறல், கோவலனார் கதை என்ற நூல்கள் அமைந்துள்ளன. கண்ணகியின் வரலாற்றை எடுத்து கூறுவதாக கண்ணகி வழக்குரை, சிலம்பு கூறல், கோவலனார் கதை முதலான நூல்கள் அமைந்துள்ளன. தற்காலத்தில் கண்ணகியம்மன் வழிபாடு இலங்கையில் பெருமளவில், குறிப்பாக இலங்கையின் வன்னி பிரதேசத்திலும் மட்டக்களப்பு பிரதேசத்திலும் உணர்வு பூர்வமான நிலையில் மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது. பிரதேசத்திற்கு பிரதேசம் சிற்சில வேறுபாடுகளும் காணப்படுகின்றன. பத்தாசிகள் எனும் நூல்களே கண்ணகியம்மன் சடங்கு முறைகளை எடுத்து கூறுகின்றன. கண்ணகியம்மனின் சடங்கு முறைகளை எடுத்துக் கூறும் நூல் எது? பத்தாசிகள் என்பதை மாணவர்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பத்தாசிகளின் அடிப்படையில் வழிபாடுகளை நிகழ்த்துபவர்கள் பூசகர்கள் ஆவர். கண்ணகியம்மன் வழிபாட்டினை நிகழ்த்துபவர்கள் பூசகர்கள். கண்ணகிக்குரிய வருடாந்த சடங்குகள் வைகாசி மாதத்தில் வரும் பூரணையை ஒட்டிய திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்டு நடைபெறுகின்றது. வைகாசி திங்களன்று வருவேன் என்று கண்ணகி கூறியதாக அந்நம்பிக்கையிலேயே வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டிய திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்டு கண்ணகியம்மனுக்குரிய வருடாந்த சடங்குகள் இன்று வரை நிகழ்த்தப்படுகின்றன. இச்சடங்குகளில் சில விசேட அம்சங்களை நாம் காணலாம். மடையெடுத்தல், கதவு திறத்தல் முதலான சடங்குகளோடு ஆரம்பமாகி குளிர்த்தையோடு நிறைவு பெறுகின்றது. குளிர்த்தி சடங்கு என்பது கண்ணகியின் கோபத்தை தணிவிக்கும், கோபத்தை தணிவித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு சடங்கு முறையாகும். கண்ணகி அம்மனுக்குரிய சடங்குகளின் போது கண்ணகி வழக்குரை, சிலம்பு கூறல், கண்ணகி காவியம், கண்ணகியம்மன் சிந்து. கண்ணகி வழக்குரை, சிலம்பு கூறல், கண்ணகி காவியம், கண்ணகியம்மன் சிந்து முதலானவை பாடப்பெறும். இந்த பாடல்களுக்கு பின்னணியாக சிலம்பு, உடுக்கு, பறை, குழல், அம்மானைக்காய் முதலிய இசைக்கருவிகளும் ஒலிக்கப்பெறும். இலங்கையில் நூற்றுக்கணக்கான கண்ணகியம்மன் ஆலயங்கள் பல்வேறு இடங்களிலும் காணப்படுகின்றன. எனினும் அவற்றில் சில ஆலயங்கள் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றன. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம், மட்டுவில் கண்ணகியம்மன் ஆலயம், காரைத்தீவு கண்ணகியம்மன் ஆலயம், செட்டிப்பாளையம் கண்ணகியம்மன் ஆலயம். இவ் ஆலயங்கள் பெரிய மண்டபங்களோடும் தூபிகளோடும் அமைய பெற்றுள்ளதையும் நாம் காணலாம். ஏனைய ஆலயங்கள் பெரும்பாலும் சிறு மடாலயங்களாகவே அமைந்துள்ளன. தற்காலத்தில் கண்ணகியம்மன் வழிபாடு எவ்வாறு நிகழ்கின்றது என நாம் எடுத்து நோக்கினால், ஆகமம் சாராத முறையில் இருந்து ஆகமம் சார்ந்த முறைக்கு மாறி வருவதை நாம் கண்கூடாக காணலாம். பொதுவாக தினமும் ஆகமம் சார் முறைக்கமைய வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகின்றதோடு வருடத்தில் குறிப்பிட்ட தினத்தில் மட்டும், அதாவது கண்ணகியம்மனுக்காக வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டிய திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்ட அத்தினத்தில் திருவிழா முடிவடையுமாறு நடாத்தப்படுகின்ற பூஜைகள் இன்றும் ஆகமம் சாராத நாட்டார் வழிபாட்டு முறைக்கேற்பவே நடாத்தப்படுகின்றன. இலங்கையில் பிரசித்தி பெற்ற கண்ணகியம்மன் ஆலயமான வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தை நாம் எடுத்து நோக்கினால், இன்றும் கடல் நீரில் விளக்கெரியும் சிறப்பு கொண்ட ஆலயமாக அமைகின்றது. சடங்கினை ஆற்றுப்படுத்தும் பூசாரியினால் கடலில் இருந்து நீர் எடுத்து வரப்பட்டு அந்நீரினால் விளக்கெரியும் அதிசயம் நடப்பதை நாம் தற்பொழுதும் காணலாம். எனவே மாணவர்களே, நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, தற்காலத்தில் கண்ணகியம்மன் வழிபாடானது ஆகமம் சார்ந்த முறைக்கு மாறி வருவதாக காணப்பட்டாலும் சடங்கு முறைகள் வருடத்தில் ஒரு நாள் நாட்டார் வழிபாட்டு முறைக்கேற்பவே நடாத்தப்படுகின்றன. நாட்டார் தெய்வமாக வழிபடப்படும் சீதையம்மனை நாம் எடுத்துக்கொண்டாலும், நுவரெலியாவில் காணப்படும் சீதா எலிய ஆலயம் நாட்டார் தெய்வமான சீதைக்கு உரியதாக இருந்தாலும் அங்கு வழிபாடுகள் ஆகமம் சார்ந்த முறையிலேயே நடாத்தப்படுவதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாணவர்களே, தற்பொழுது கண்ணகியம்மன் வழிபாடு தொடர்பான விடயங்களை நாம் பார்த்தோம். இதற்கு முதல் வழங்கிய மூன்று வினாக்களுக்கும் தற்பொழுது உங்களுக்கு விடையளிக்க முடியுமா என பார்ப்போம். முதலாவது வினா, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என கூறும் நூல். அம்மாணவர்களே, நாம் கற்றோம் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது என்று பார்த்தோம். எனவே இவ்வினாவிற்குரிய மிகச்சரியான விடை சிலப்பதிகாரம் என்பதாகும். அடுத்ததான சுருக்க வினா, சடங்கு என்ற சொல்லின் பொருளினை சுருக்கமாக எடுத்து கூறுக. சடங்கு என்ற சொல்லின் பொருள் செயல் என்பதாகும். அடுத்த வினா, கண்ணகியம்மனை குளிர்விக்கும் முகமாக பாடப்படும் பாடல் திருக்குளிர்த்தி அம்மானை பாடல் என்பதாகும். திருக்குளிர்த்தி அம்மானை பாடல். பல்தேர்வு வினாக்கள், அதாவது MCQ வினாக்கள் இரண்டு வினாவப்பட்டன. அவ்விரண்டிற்கும் நீங்கள் மிகச்சரியான விடையளித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். சுருக்க வினாவிற்கு சரியான விடையளித்தீர்கள் என்றால் அதற்கும் 2 புள்ளிகள் வினவப்படும். எனவே நான்கு புள்ளிகளுக்கான வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்திருப்பீர்கள். உங்களுக்கான புள்ளிகளை கொண்டு உங்களை நீங்களே சுயமதிப்பீடு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, நாட்டார் ஆண் தெய்வமான நாகத்தம்பிரான் வழிபாடு தொடர்பாக பார்ப்போம். நாக வழிபாடு என்பது இந்துக்கள் மத்தியிலே பன்னெடும் காலந்தொட்டு நிலவி வருகின்றது. இன்றும் கூட நாம் நச்சுப்பாம்பு என்று கூறாது, நாகப்பாம்பு என்று பக்தியோடு அழைக்கின்றோம். அவ்வாறு நாகப்பாம்பினை கண்டாலும் நாங்கள் அதை அடிக்கவோ கொள்ளவோ துணிவதில்லை. மாறாக வணங்கி வழியனுப்பி வைக்கின்ற செயற்பாடுகள் இன்று வரை எம் வழக்கத்தில் இருந்து வருகின்றது. இந்துக்கள் நாகத்தை தெய்வத்தன்மை உடையதாக போற்றி வருகின்றதை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளலாம். எமது தெய்வங்களை எடுத்துக்கொண்டாலும் தெய்வ வடிவங்களோடு நாகங்கள் தொடர்பு பட்டதாக காணப்படுவதை நாம் காணலாம். சிவபெருமான் நாகத்தை தன் ஆபரணமாக அணிந்துள்ளார். விஷ்ணு நாகத்தை பஞ்சனையாக கொண்டு துயில் கொள்கிறார். அம்பிகையும் நாகபூஷணி அம்மனாக விளங்குகிறார். விநாயகர் தன் உதரபந்தமாக நாகத்தையே தன் இடையில் அணிந்துள்ளார். முருகக் கடவுள் நாகத்தோடு கூடி விளங்கும் மயிலையே தனது வாகனமாக கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாது, நாம் வாழும் பூமியை ஆதிசேடன் எனும் பாம்பே தாங்கி நிற்பதாக இந்து மத புராணங்களும் இயம்புகின்றன. அம்மாணவர்களே, காக்கும் கடவுளான திருமால் பள்ளி கொள்வதே ஆதிசேடன் எனும் பாம்பாகும். அப்பாம்பே நாம் வாழும் இந்த பூமியை தாங்கி நிற்பதாக எமக்கு புராணங்கள் அறிவுறுத்தி நிற்கின்றன. இவை இவ்வாறிருக்க, நாகத்தை தெய்வமாக வணங்கும் நடைமுறை ஏனைய நாகரிகங்களில் போலவே இந்து மக்கள் மத்தியில் தொன்று தொட்டு நிலவி வருவதை நாங்கள் காணலாம். எமது தமிழ் சமூகமானது நாகத்தின் தெய்வீகத்தன்மையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டதாக விளங்குகின்றது. இலங்கையின் பூர்வீக இனத்தவர்களாக இயக்கர் நாகர் ஆகியோர் கொள்ளப்படுகின்றனர். இயக்கர்கள் சிவ வழிபாட்டினை மேற்கொண்டதாகவும், நாகர்கள் தமிழினத்தின் மூதாதையர்களாக திகழ்ந்து நாக வழிபாட்டினை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. பூர்வீக காலத்தில் நாக வழிபாட்டில் மிகுதியும் ஈடுபட்ட காரணத்தினாலேயே அவர்கள் நாகர் என பெயர் பெற்றதாகவும் அறிஞர்கள் கருதுகின்றனர். பண்டைய இலங்கையில் நாகர்களின் செல்வாக்கு அதிகரித்து இருந்தமையால் இலங்கை நாகத்தீவு என்றும் அழைக்கப்பட்டது. இலங்கையில் நாகத்தோடு தொடர்பு பட்டனவாய் அமைந்த ஊர் பெயர்களும் ஆள் பெயர்களும் இன்றும் வழக்கில் உள்ளது. உதாரணமாக, நாகர்கோயில் நாகப்பட்டினம் என ஊர் பெயர்களும், நாகம்மாள் நாகரத்தினம் நாகலட்சுமி நாகபூஷணி என ஆள் பெயர்களும் வழக்கில் உள்ளன. இலங்கையின் பல பகுதிகளும் நாக வழிபாட்டுக்குரிய கோயில்களை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றன. இவ்வாறு நாக வழிபாட்டுக்கென சிறப்புற்று அமைந்த ஆலயங்கள் நாகத்தம்பிரான் கோயில் என்றே போற்றப்படுகின்றன. அந்த ஆலயங்கள் பற்றிய புராணக் கதைகள், ஐதீகங்கள் பல்வேறு வகைகளில் அமைந்துள்ளன. நாகத்தம்பிரான் ஆலயங்களில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்ற பல அற்புதங்களும் பயபக்தியை விளைவிப்பதாகவே காணப்படுகின்றன. இலங்கையின் பிரசித்தி பெற்ற நாகத்தம்பிரான் ஆலயங்கள் அமைந்துள்ள இடங்களையும் மாணவர்கள் நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நாகர்கோயில், சேனையூர், புளியம்பொக்கனை, பண்டாரியாவெளி, புதூர், ஏலாளை, நவாளி, செம்பியன்பற்று, வடலியடைப்பு, புளியந்தீவு, அணலைத்தீவு. மீண்டும் அவ்விடங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. நாகர்கோயில், சேனையூர், புளியம்பொக்கனை, பண்டாரியாவெளி, புதூர், ஏலாளை, நவாளி, செம்பியன்பற்று, வடலியடைப்பு, புளியந்தீவு, அணலைத்தீவு. இத்தகைய இடங்களிலேயே இலங்கையின் பிரசித்தி பெற்ற நாகத்தம்பிரான் ஆலயங்கள் அமைந்துள்ளன. நாகத்தம்பிரான் என்ற பெயரில் காணப்படும் தம்பிரான் என்ற சொல் சிவபெருமானையே குறித்து நிற்கின்றது. அவ்வகையில் பெரும்பாலான நாகத்தம்பிரான் ஆலயங்களில் நாக உருவங்கள் சிவலிங்கத்தை உள்ளடக்கிய படத்தோடு கூடியனவாகவே அமைய பெற்றுள்ளன. நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை எடுத்துக்கொண்டால், அங்கு நாகத்துடன் கூடியதாக அம்மன் விளங்குவதை நாம் காணக்கூடியதாயுள்ளது. எனவே மாணவர்களே, நாகத்தம்பிரான் வழிபாடு தொடர்பான விடயங்களை மாணவர்கள் தற்பொழுது அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். 10 புள்ளிகளுக்குரிய 3 வினாக்களை தற்பொழுது மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பகுதி 2 வினவப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய 3 மாதிரி வினாக்களை குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வினா, கண்ணகியம்மன் வழிபாட்டை இலங்கையில் அறிமுகப்படுத்திய மன்னன் யார்? கண்ணகி அம்மன் வழிபாட்டை இலங்கையில் அறிமுகப்படுத்திய மன்னன் யார்? இரண்டாவது வினா, இலங்கையில் பிரசித்தி பெற்ற கண்ணகியம்மன் ஆலயங்கள் எவை? இலங்கையில் பிரசித்தி பெற்ற கண்ணகியம்மன் ஆலயங்கள் எவை? 3வது வினா, நாகத்தம்பிரான் வழிபாட்டின் சிறப்பம்சங்களை குறிப்பிட்டு விளக்குக. 3வது வினா, நாகத்தம்பிரான் வழிபாட்டின் சிறப்பம்சங்களை குறிப்பிட்டு விளக்குக. முதல் வினாவிற்கு 2 புள்ளிகளும், இரண்டாவது வினாவிற்கு 3 புள்ளிகளும், 3வது வினாவிற்கு 5 புள்ளிகளுமாக மொத்தமாக 10 புள்ளிகள் இவ்வினாக்களுக்கு வழங்கப்படும். இவ்வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி உங்கள் வகுப்பாசிரியரின் மன்னிக்கவும் உங்கள் பாட பொறுப்பாசிரியரின் உதவியுடன் இவற்றை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அத்தோடு மாணவர்களே, நாட்டார் வழிபாடு தொடர்பாக நாம் பாடநூலில் கற்பதோடு நிறுத்திக் கொள்ளாது, இவ்வழிபாட்டு முறைகள் தொடர்பாக அறிந்து அவற்றின் பாரம்பரியங்களை பேணி எமது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். எமது முன்னோர்களால் வழிவழியாக கடைபிடித்து வருகின்றதே நாட்டார் தெய்வ வழிபாடாகும். நாட்டார் தெய்வ வழிபாடானது எமக்கே உரிய சிறப்பானதாக காணப்படுகின்றது. எனவே இதன் பாரம்பரியம் மாறாதவாறு முறையாக பின்பற்றி அடுத்து வரும் தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது எம் அனைவரினதும் கடமையாகும். எனவே மாணவர்களே, நாட்டார் வழிபாட்டின் சிறப்பம்சங்களை முறையாக அறிந்து கொள்ளுங்கள். எமது பிரதேசத்தில் எம்மால் வழிபடப்படுகின்ற தெய்வங்கள் தொடர்பாக கட்டாயமாக நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் அயலில் அல்லது உங்கள் ஊரில் காணப்படும் ஆலயங்கள் தொடர்பாகவும் வழிபடப்படும் தெய்வம் தொடர்பாகவும் நீங்கள் பெரியவர்களின் உதவியுடன் கேட்டறிந்து வழிபாட்டு முறைகள் எவ்வாறு காணப்படுகின்றன, ஆலயங்கள் சிறப்புற்று விளங்குவதற்கான காரணங்கள், அவ்வாலயங்களில் இதற்கு முன்பதாக நடந்திருக்கும் அற்புதங்கள் தொடர்பான ஐதீக கதைகள், மற்றும் அவ்வாலயத்தில் சிறப்பாக நடைபெறுகின்ற வழிபாட்டு அம்சங்கள் என்பவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவற்றை சிறு குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். எனவே மாணவர்களே, நாட்டார் வழிபாடு தொடர்பான விடயங்களை அறிந்து அவற்றை கடைபிடித்து இந்து பாரம்பரியத்தை கட்டியெழுப்புவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.